ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது ஆறு தரிசனங்கள். தலைப்பு வேதாந்தா. வழங்குபவர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
உபாசனைக்கு என்ன பலன், உபாசனை எதுக்கு பண்ணணும் அப்படின்னு கேட்டா, உபாசனைக்கான பலனை சொல்றாரு. உபாசனானாம் தூ சித்தை காக்ரியம் தமேதம் ஆத்மானம் வேதானுவசனேன பிராமணா விதிசந்தி யஜ்ஞேன இத்தியாதி ஸ்ருதேஹே தவசா கல்மஷம் ஹந்தி இத்தியாதி ஸ்மிருதேஷ்ச. உபாசனையோட பலன் என்னது அப்படின்னு கேட்டா, சித்த ஏகாக்ரியம் மன ஒருமுகப்பாடு. மனது ஒருமுகப்படும், ஒருமுகப்பட்ட மனசனாலத்தான் இந்த விஷயத்த புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. இந்த ஞானமானது யாரால அறிய முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னா, ஒருமுகப்பட்ட மனது உடையவர்கள் தான். கூர்மையான புத்தி உடையவங்க, கூர்மையான புத்தி உடையவங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, யாரு கூர்மையான புத்தி உடையவங்க? உபாசனை மூலியமா மனசை ஒருமுகப்படுத்தினவங்க தான் கூர்மையான புத்தி உடையவங்கன்னு சொல்லப்படுறது. அந்த உபாசனையான பலன் என்னது அப்படின்னு கேட்டா சொல்றாரு, சித்த ஏகாகிரியம் மன ஒருமுகப்பாடு. இது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்டா, அதுக்கு சொல்றாரு ஸ்ருதி ஒன்னு ஸ்மிருதி ஒன்னு, ரெண்டத்தையும் பிரமாணமா கொடுக்கிறாரு. ஸ்ருதி என்னது? தமேதம் ஆத்மானம் வேதானுவசனேன பிராமணா விதிசந்தி யஜ்ஞேன இத்தியாதி ஸ்ருதேஹே. ஸ்ருதி சொல்றது, தம் ஏத்தம் ஆத்மானம், அந்த இந்த ஆத்மாவை, இப்படிப்பட்ட ஆத்மாவை, ஆத்மானம் கர்ம, கர்த்தாவானவர் கர்மத்தை சொல்லியிருக்க, கர்மத்தோட சம்பந்தப்பட்ட ஆத்மானம் தித்தியா, ஆத்மாவை வேதானு வச்சனேன திருத்தியா கருவி. அப்படி வேதம், வேத அணுவச்சனத்தினால, வேதத்தினுடைய சிரவணத்தினால, வேதன வாக்கியத்தினால பிராமணாக விவிதிசந்தி, பிராமணாக இந்த பிராமணர்கள் விவிதிசந்தி வேத்தும் இச்சந்தி விவிதிஷா, அதாவது அறிய ஆசைப்படுபவர்கள், அறிய ஆசைப்படுகிறார்கள். எப்படி? யஜ்ஞேன தானீன தபசா இத்தியாதி, யஜ்யம் தானம் தபஸ் முதலியதுனால. அப்போ அங்க என்ன சொல்லிட்டாங்க, இந்த வேதானு வச்சனத்தினால இந்த பிராமணர்கள் விவிதிஷா அடைகிறார்கள், ஞானத்தை அறியும் ஆசை அடைகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பிராமணர்கள், பிராமணர்கள் திருப்பி திருப்பி சொல்றாங்க. என்னத்துக்கு பிராமணாக அப்படின்னு அங்க பகுவச்சனம் சொல்றது எதுக்கு அப்படின்னு கேட்டா, பிராமணஹ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாலே போதுமே, ஜாத்தோ ஏக்க வச்சனம், ஜாத்தியில ஒரு ஜாதியை குறிக்கும் போது ஏக்க வச்சனம் சொன்னா போதும். பிராமணாக விவிதிஷந்தி பிராமணர்கள் அப்படின்னு சொல்லி சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னா, மத்த தர்மத்தையும் ஏத்துன்றது, மத்த ஆசிரமத்தையும் வர்ணத்தையும் ஏத்துன்றது, மத்த வர்ணத்தையும் ஆசிரமத்தையும் ஏத்துன்றது. மத்த வர்ணங்கள் பிராமண சத்திரிய வைஷ சூத்ரன், ஞானத்துக்கான தகுதி உடையவங்க. அதே மாதிரி ஆசிரமம், எல்லா ஆசிரமத்துக்காரங்களும், எல்லா ஆசிரமத்துக்காரனா பிரம்மச்சரிய ஆசிரமத்தில இருந்து ஆரம்பிச்சு பிரம்மச்சரிய, கிரகஸ்த, வானப்பிரஸ்த, சன்னியாசி, இந்த பிரம்மச்சரியத்துக்கு முன்னாடியும் சன்னியாசத்துக்கு அப்புறமும், சன்னியாசத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி இந்த ஆசிரமத்தை எதுலையுமே இல்லாதவங்க, அனாசிரமின்னு சொல்லப்படுவங்க. அந்த அனாசிரமிகளுக்கும் கூட ஆசிரமத்தை மாட்டாதவங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துப்போம், கல்யாணம் ஆயிருக்கு, அந்த கல்யாணம் ஆன மனைவி இழந்துட்டா இல்ல கணவன் இழந்தாச்சு, இப்ப அவங்க கிரகஸ்த ஆசிரமக்காரங்கன்னு சொல்ல முடியாது, அங்க வானப்பிரஸ்தனும் இல்ல பிரம்மச்சாரியும் இல்ல. இங்க கல்யாணம் எல்லாம் முடிஞ்சு எல்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து 70 வயசுல இங்க வந்த உடனே பிரம்மச்சாரி ஜி அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு டைட்டில் கொடுத்து புதுசா பூணல் எல்லாம் போட்டு பிரம்மச்சாரி அப்படின்னு வாங்க, அப்படி இல்ல சொல்றது முறை. இப்போ அவங்களுக்கு அந்த ஆசிரம தர்மமானது இல்ல, ஆசிரமத்துல இல்ல அவங்க, கிரஸ்தாசிரமத்தை சொல்ல முடியாது, ஏன்னா கணவனையோ மழனையோ இழந்தவங்களா இருக்காங்க அப்படிங்கறதுனால. அப்ப அவங்களுக்கு என்ன சொல்றது அப்படின்னா, அவங்களெல்லாம் அனாசிரமி. யாரு? பிரம்மச்சாரிக்கு பிரம்மச்சாரி ஆசிரமத்தை ஏத்துக்காதவங்கள் இருந்தும் இந்த மாதிரி இருக்கிறவங்களும் இவங்களும் கூட அனாசிரமி தான். அப்படிப்பட்ட ஆசிரமம் இல்லாத எல்லாருக்குமே பிராமணாக அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்றது. அப்படிப்பட்ட எல்லாருக்குமே பிராமணாக, பிராமணாகன் பகுவச்சனம் கொடுக்கறது எதுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா, எல்லாரையும் பொதுவா சொல்றதுக்கு. ஏன்னா எஞ்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம் அப்படிங்கிற மாதிரி, அந்த சிரஸ்ல இருந்து அந்த முகத்துல இருந்து வந்த பிராமணர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வேத வாக்கியம் சொல்றது அப்படிங்கறதுனால அவங்கள சொல்லி மத்தவங்களையும் அதோட சம்பந்தப்படுத்தி சொல்லியிருக்கு. இல்லாட்டி பிராமணஹ அப்படின்னு சொல்லிட்டா போதும், பிராமண விவிதிஷ விதிஷதி அப்படின்னு சொல்லிட்டா போதும், முடிஞ்சு போச்சு. பிராமணாக விவிதிஷந்தி அப்படின்னு பகுவச்சனத்துல பன்மையில குறிக்கிறதுக்கு காரணம் என்ன, அந்த பிராமணர்கள், அது மாத்திரம் இல்ல, இன்னொரு விஷயமும் இன்னொரு வகையில விசாரமும் பண்ண முடியும். பிராமணர்கள் அப்படிங்கறது யாரு அப்படின்னு கர்மனா ஜாத்தவ் அப்படின்னு ரெண்டு வகையா பிரிக்கணும். ஏன்னா அங்க பகவத்கீதையிலே சொல்றாரு, என்ன சொல்றாரு, சாத்துர்வர்ணியம்மையா சிருஷ்டம் குணகர்மம் விவாகத அப்படிங்கிறாரு. இந்த சாத்துர் வர்ணத்தை நான் சிருஷ்டி பண்ணினேன் எப்படி அப்படின்னா, குணமும் கர்மமும் இந்த விவாகத்தினால, குணம் கர்மத்து விவாகத்தை பிரிச்சு நான் வந்து நாலு வர்ணத்தை சிருஷ்டி பண்ணினேன் அப்படிங்கிறாரு. அப்படி குணம் ஜாத்தியில பிறப்புல பிராமண சத்திரிய வைசிய சூத்ரன் அப்படின்ட்டு, கர்மத்துல இந்த பிராமணனுக்குள்ளேயே பிராமணன் சத்திரியன் வைசியன் சூத்ரன், சத்திரியனுக்குள்ளேயே பிராமணன் சத்திரியன் வைசியன் சூத்ரன், வைசியனுக்குள்ளேயே பிராமணன் சத்திரிய வைசிய சூத்ரன், சூத்ரனுக்குள்ளேயே பிராமணன் சத்திரியன் வைசியன் சூத்ரன், இந்த மாதிரி நாலு பாகத்தை பிரிச்சுக்கலாம். ஒன்னொன்னுத்திரியும் இந்த மாதிரியான கர்மத்தோடைய ஆதாரத்தை வச்சு பிரிவு கொண்டு வரலாம் நீங்க. அப்படி பிராமணனா இருக்கான், ஆனா பிராமணனுடைய தொழில ஒண்ணுமே செய்யாம, பிராமண தொழில ஒண்ணுமே செய்யாம பிசினஸ் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கான், இல்ல மிலிட்ரியில ஆபீசரா இருக்கான், மிலிட்ரியில ஆபீசரா இருந்தா சத்திரிய தர்மம் அது, சத்திரிய தர்மத்தை பிராமண செஞ்சுட்டு இருக்காங்கிறதுனால பிராமண சத்திரியன்னு சொல்லணும். பிராமண தொழில செஞ்சுட்டு இருக்கிறேன் பிராமண பிராமணனா இருக்க முடியும், சத்திரிய தொழில செஞ்சுட்டு இருக்கிறேன் பிராமண தொழில செஞ்சுட்டு இருக்கேன் அப்படிங்கும் போது கூட வியாபாரமா செஞ்சுட்டு இருக்கான் இல்ல அவனை சொல்லல, ஏன்னா அது பிராமண தன்மை இல்ல, அது அதமகதி உள்ளவங்களுக்கு சொல்லப்பட்ட, பிராமணர்கள்லயே பிழைக்க வழி இல்லாதவங்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு முறை அது. யாகம் செய்யறது ஹோமம் செய்யறது இதெல்லாம் வந்து என்னது அப்படின்னா, பிழைக்க வழி இல்லையா சரி அது பண்ணு அடுத்தவங்களுக்கு பண்ணி அதை சம்பாதிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னதே தவிர, அது வந்து குலத்தொழிலா நீ செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லல, அது ஒரு பிசினஸா வச்சு பண்ணணும்னு சொல்லி சொல்லவே இல்லை. சரி, இப்போ அந்த மாதிரி பிராமணனா பிராமணனா இருக்கிறவன், இந்த மாதிரி ஆபீசர் மிலிட்ரியில இருக்கிறவன், அந்த மாதிரி எல்லாம் அவங்க வந்து பிராமண சத்திரியர்கள்னு சொல்லணும். அதே மாதிரி வியாபாரம் செய்யறவங்க அவங்க பிராமண வைசியர்கள், அடுத்தவங்களுக்கு சேவகம் செஞ்சுட்டு இருக்கிறவங்க பிராமண சூத்திரர்கள், இப்படி பிரிக்கணும். அதே மாதிரி சத்திரியன்லயும் அப்ப இங்க பிராமணாக அப்படின்னு சொல்லி சொல்லும் போது என்ன சொல்றதுன்னா, மனப்பக்குவத்தை சொல்றது, அந்த பிராமண தன்மையான, ஏன்னா பிராமணத்துவம் பிராமணியம் ரெண்டு வகையா பிரிக்க முடியும். சமஸ்கிருதம் படிக்கும் போது பின்னாடி இந்த பிரத்தியங்கள்லாம் படிக்கும் போது, இந்த பிரத்தியங்கள்லாம் படிக்கும் போது பார்ப்போம், பிராமணத்துவம் பிராமண தன்மை, பிராமணியம் பிராமண நிலை, இது ரெண்டும். பிராமண நிலை பிராமணியம் சொல்றது பிறப்புனால உண்டாகக்கூடியதா இருக்கலாம், ஆனா பிராமண தன்மை அப்படிங்கிறது அடையப்படக்கூடியது. அதாவது இங்க வந்து ஒருத்தன் சத்திரியன்ல இருந்து பிராமணன் ஆறதுக்கோ இல்லாட்டி வைசியன்ல இருந்து பிராமணன் ஆறதுக்கோ சொல்லல, நானு அந்த முறை அந்த விருவரணி வரணம், வரணம்னா என்ன, விருவரணின்ற தாத்துவ வச்சுட்டு பண்றது, விருவரணி அப்படின்னா என்ன, வர்ணிப்பதில், வர்ணிப்பதில் அப்படின்னு சொல்லி சொன்னா ஏற்பதில் அப்படின்னு அர்த்தத்துல எடுத்துடுறாங்க சில பேர், இந்த மாதிரி ஒரு தப்பான அர்த்தத்தை கொடுக்குறாங்க. அது இவங்க இந்த தர்மத்திலிருந்து அடுத்த தர்மத்துக்கு போக முடியும் அப்படின்ட்டு, இதுக்கு அப்புறம் சொல்றது என்னது, தர்மத்துல எந்த தர்மத்திலையும் ஒரு வேறுபாடும் இல்ல அப்படிங்கறது, சாஸ்திரத்துல வேத சாஸ்திரத்துல ஏற்றத்தாழ்வு ஒண்ணுமே பாக்கலங்கிறது, ஏற்றத்தாழ்வு பாக்கலன்னு சொல்லி சொன்னா இந்த தர்மத்துல அந்த தர்மத்துக்கு போறதுக்கான காரணமே உங்களுக்கு என்ன இருக்கு, இவங்களுடைய என்ன, அதாவது புதுசா ஒரு ஒரு அழகான ஒரு ஒரு யுக்தி கொடுத்து இவங்க அதுக்கு நிரூபணம் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக புதுசா இவங்க ஏதோ சிந்திச்சு அதுல இந்த குறைபாடெல்லாம் பார்க்காம பண்ணிடுறாங்க. இந்த விருவரணி அப்படிங்கிறது ஏற்பதில் ஸ்வீகரிப்பதில் அப்படிங்கிற அர்த்தத்துல கொடுக்கறது இல்ல, விருவரணி அப்படிங்கிற தாத்து எந்த அர்த்தத்தை கொடுக்கறது அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த பக்குவத்தை அடையிறது அப்படிங்கிறது, பிராமணக அப்படின்னா அந்த பிராமண தன்மை அடையிறது அப்படிங்கிறது, பிராமண தன்மை அப்படின்னு சொல்லி சொன்னா பற்றற்று இருக்கிறது, ஒரு விஷயத்துல ஈடுபட்டதா இருக்கிறது, ஈஸ்வரன் பால் பிரம்மத்தின் பால் அப்படின்னுட்டு, பிராமணம் பிரம்ம அப்படின்னா வேதம் அர்த்தம், பிரம்ம அப்படின்னா ஞானம் அர்த்தம், அந்த அந்த ஞானத்தின் பால் அந்த பிரம்மத்தின் பால் ஈடுபட்டவங்களா, அதுக்கு வாழ்க்கையை அர்ப்பணிச்சவங்களா இருக்கணும் அப்படிங்கிறது இங்க பிராமணாக. அதனாலதான் திருப்பி திருப்பி பிராமணா பிராமணா அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் பிராமணர்கள் பிராமணர்கள் சொல்லிட்டு இருந்தேன். பிராமணர்கள்னா என்ன, மனசளவுல அவங்களுடைய மனதானது பக்குவப்பட்டதா இருக்கணும் அப்படிங்கிற தாத்பரியமே தவிர, சாதகர்கள் அப்படின்னு அர்த்தத்தை இங்க எடுத்துக்கணும், ஏன் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா பக்குவப்பட்டதா இருக்கணும், ஏன்னா சாஸ்திரத்தை படிச்சுட்டு சாஸ்திரத்தை வச்சு வியாபாரம் பண்ணணும்னு முடிவு பண்ணும், நம்மளுடைய கர்ம சம்ஸ்காரமானது எப்படி இருக்கு, ஏன் அந்த ஜாத்தி அப்ப ஜாத்தியா இதுக்கு பிரிக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்ன, ஏன் மாத்தக்கூடாது மாத்த முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றேன் அப்படின்னு கேட்டா, பிறப்பு அப்படிங்கறது நமக்கு நம்ம தீர்மானம் பண்ணி உண்டாடுறது இல்ல, நான் வந்து பிராமணனா பிறப்பேன்னு தீர்மானம் பண்ண முடியாது, நான் சத்திரியனா பிறப்பேன்னு தீர்மானம் முடியாது, நம்மளுடைய கர்மத்துக்கு ஏத்த மாதிரி உண்டாருது, கர்மத்துக்கு ஏத்த மாதிரி உண்டார மூணு விஷயம், நம்ம பிறப்புல மூணு விஷயம் தீர்மானம், ஜாத்தி ஆயுள் போகாஹா அப்படிங்கிறது சாஸ்திரம், ஜாதி என்ன வகை ஜாதி அப்படிங்கும் போது கூட பிராமணனா சத்திரியனா வைஷ்யனா சூத்ரனாங்கிற ஜாத்திய சொல்லல இங்க, இல்ல இவன் வந்து முதலியார் ஜாத்தியில பிறப்பானா செட்டியார் ஜாதியில பிறப்பானா அப்படிங்கிற ஜாதியும் சொல்லல இங்க. ஜாதின்னு சொல்லி சொல்றது பிரிவு, எந்த பிரிவு, எந்த பிரிவு அப்படின்னு சொல்லி சொன்னா மனுஷ ஜாதியா மிருக ஜாதியா பறவ ஜாதியா இந்த மாதிரி ஜாதி. அந்த மனுஷ ஜாத்தியில அவன் மனுஷ ஜாத்தியோ இல்ல எந்த ஜாத்தியில பிறக்கிறானோ அந்த ஜாத்தியில எத்தனை வயசு வரைக்கும் வாழ்வான் அந்த வாழ்வும் தீர்மானம் ஆறுது. அதே மாதிரி அந்த வாழ்க்கையில அடையப்பட வேண்டிய அனுபவங்கள் போகாக அந்த அனுபவங்களும் தீர்மானம் ஆறுது ஒருத்தன் பிறவியிலேய. அதனால புருவரணின்னு சொல்லி அவன் தன்னுடைய வர்ணத்தை மாத்திக்கிறது அப்படிங்கிற அர்த்தத்தை இங்க கொண்டு வர முடியாது. ஏன்னா நம்முடைய சம்ஸ்காரத்தினால நம்ம உண்டாக்கி இருக்கோம், அந்த அடைஞ்சிருக்கோம் சம்ஸ்காரத்தினுடைய பூர்வ ஜென்ம கர்மத்தினால நம்ம அடையந்த ஒரு நிலை அது, அதை நம்ம மாத்த முடியாது. ஆனா அந்த நிலையில நம்மளுடைய மனசு தூய்மையினால அதுக்கேத்த தகுதியை நம்ம அடைய முடியும், அந்த சாஸ்திரத்துக்கு ஏத்த தகுதியை அடைய முடியும். அந்த நிலையத்தான் இங்க சொல்றதே தவிர வேற நிலை இல்ல. ஏன்னா இந்த விஷயத்த இவ்வளவு விசாரம் பண்ண வேண்டியது அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்துல நம் ஒரு விஷயத்த நம்ம புத்தியிலேருந்து நம்ம எடுத்துடணும். வேதமானது சாஸ்திரமானது ஏற்றத்தாழ்வை எங்கேயுமே சொல்லல, அவங்கவுங்களுக்குன்னு ஒரு இழத்தை கொடுத்தாச்சு. இது பின்னாடி வந்த குறுகிய புத்தி உள்ள ஒவ்வொரு வர்ணத்துக்காரங்களும், இந்த வர்ணத்துக்காரங்கன்னு மாத்திரம் சொல்ல மாட்டேன், ஒவ்வொரு வர்ணத்துக்காரங்களும் பண்ணின ஒரு பெரிய தப்பு. இதுல பெரிய பிரச்சனை யாரோடது, இதுல பெரிய கைங்கரியம், இதுக்கு பெரிய உதவி பண்ணது யாரோடது அப்படின்னு சொல்லி கேட்டா பிராமணர்கள். எப்படி அப்படின்னு கேட்டா அடுத்தவங்களை அடக்கினது அப்படின்னு, அதெல்லாம் வந்து பின்னாடி ரொம்ப கம்மியான ஆளுங்க அந்த மாதிரி வந்திருக்காங்க, அந்த மாதிரி நிறைய பேர் இருந்ததே இல்லை, அவங்களால அது முடியாது. இதுல முக்கியமான அவங்களுடைய கைங்கரியம் என்ன, எதுல இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா, எல்லாரையும் வந்து இந்த மாதிரி இருக்கிறதுல இருந்து எல்லாரையும் மேல கொண்டு வரணும் அப்படின்னு முட்டாள்தனமா ஏதோ முயற்சி பண்ணி அவங்க பண்ணினது. மேல கொண்டு வரக்கூடாது அப்படிங்கறது இல்ல, அங்க ஏற்றத்தாழ்வு இருந்தாதானே நீ மேல கீழங்கிறத பாக்குறதுக்கே, இவன் அந்த ஏற்றத்தாழ்வை இவன் மனசுல கற்பனை பண்ணி அவங்களை மேல எழுப்பணும், அவங்கள அந்த நிலை கொண்டு வரணும் அப்படின்னு இவன் கற்பனை பண்ணினதுனால வந்த பிரச்சனை. அங்க அதுக்கு ஏற்றத்தாழ்வுக்கு ஒரு காரணமும் இல்லை. ஏன்னா அவங்கவுங்களுக்குன்னு ஒரு கர்மம் கொடுத்துருக்கு, அந்த கர்மத்துல அவங்க ஈடுபட்டாங்கன்னா அவங்களுக்கு மத்ததை வச்சு சிந்திக்கிறதுக்கான சமயம் இருக்காது. அதுக்கப்புறம் எங்க இந்த பாலிடிக்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியும், நீ கீழ நான் மேல அப்படின்னுட்டு. அதனால இந்த விஷயத்த புரிஞ்சிக்காததுனால இந்த ஏற்றத்தாழ்வு இவங்களுடைய புத்தியில, ஏன்னா காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது ரெண்டு வகையா வருது, ஒன்னு இன்பீரியாரிட்டியா இருக்கு, இன்னும் சுப்பீரியாரிட்டியா இருக்கு. இதுல இவன் சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ல மாட்டின்றாலும் சரி, இன்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ல மாட்டின்றாலும் சரி, பிரச்சனை எல்லாருக்கும் தான். அதுதான் இங்க விஷயமே தவிர பிராமணாக அப்படின்னு சொல்லி சொன்னா வேற எதுவும் இல்ல. அதனால சாஸ்திரம் படிச்சுட்டு என்ன பண்ணணும், சாஸ்திரத்தை போய் வியாபாரம் பண்ணணும் அப்படிங்கிற புத்தி தானா வந்துடும். நம்மளுடைய ஜென்ம சம்ஸ்காரமானது நம்மளை விடாது, சாஸ்திரத்தை வச்சு அடிக்கணும் உதைக்கணும் என்ன தெரியுதுனா அப்படின்ட்டு. இந்த மாதிரியான ஜென்ம சம்ஸ்காரத்தை வடவிடாம சாஸ்திரத்துடைய பலன் என்ன, சாஸ்திரம் எதுக்கு நம்ம படிக்கிறோம், ஞானத்தடையறதுக்கு, அதுல ஈடுபடுத்தணும் புத்தியை திருப்பி 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 திருப்பி. அதுதான் நம்மளுடைய புருஷார்த்தம், நம்மளுடைய பிராரப்தத்தை நம்மளுடைய மனசுனால பிரிவினால உண்டான அந்த கர்மத்தை பலத்தோட எதிர்க்கணும் புருஷார்த்தத்தினால, அங்கதான் புருஷார்த்தமானது செயல்படணும். அதனால பிராமணாக விவிதிஷந்தி யஜ்யேன அப்படின்னு சொல்லி சொன்னதுனால என்ன அர்த்தம் புரிஞ்சுக்கணும், இந்த சாதகன் தன்னுடைய இந்த கர்மம் மூலியமாக, யஜ்யம் முதலிய கர்மங்கள் என்ன கர்மமா இருந்தாலும் சரி, அந்த கர்மம் மூலியமாக விவிதிஷந்தி வேத்துமிச்சா விவிதிஷா அறிவதற்கு ஆசை. அப்ப இந்த கர்மம் எல்லாம் எதுக்கு, சித்த சுத்தியை கொடுக்கும், சித்த சுத்தினால என்ன பண்ணணும், பிரம்மத்தை அறிவதற்கான ஆசையை கொடுக்கும். பாமதிக்காரர் சொல்றது என்னது, இந்த கர்மம் எல்லாம் ஞானத்தை அடைவதற்கான ஆசை, ஞானத்தை அடைவதற்கான ஆசைனா அதனுடைய வழிமுறையில் ஆசை, சாஸ்திரத்தை படிப்பதில் ஆசையை உண்டாக்கும் அப்படிங்கிறார். அப்படி இத்தியாதி சுத்தே, இது சுத்தியில சொல்லியிருக்கு, ஸ்மிருதியிலையும் பகவத்கீதையிலையும் சொல்லியிருக்கார், தமசா தபசா கல்மஷம் ஹந்தி இத்தியாதி ஸ்மிருதேச்ச, தபசா கல்மஷம் ஹந்தி, தபசினால் தப சந்தாபே அப்படின்னு தாத்து, தப சந்தாபே தப சந்தாபே அப்படின்னா எரிப்பதில் எரிவதில் அப்படிங்கிற பொதுவான அர்த்தம் இருந்தாலும் இங்க என்ன அர்த்தம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, விரும்பி வருத்திக் கொள்வதில் அப்படின்ட்டு, விரும்பி வருத்திக் கொள்வதில்னா சும்மா போட்டு முட்டாள்தனமா தாமசீகமான வருத்தத்தை சொல்லிக்கல, இங்க எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் அத விரும்பி ஏத்துக்கிறது, திதிக்ஷான்னு சொல்லப்பட்ட எல்லா வகையான தபஸையும் கொண்டு வரணும். கல்மஷம் ஹந்தி, இந்த மாதிரி கல்மஷ அந்த தபஸ்னால செய்யப்படுற தபஸ்னால, தபஸ் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான அர்த்தம் என்னன்னா விசாரம் அர்த்தம், தபஸ்க்கு விசாரம் அப்படின்னு அர்த்தம். எப்படி அப்படின்னா, சதபோ தப்யத சப தபஸ் தப்துவா இதம் சர்வமசோஜத எரிதம் கிஞ்ச அப்படின்னு தைத்திரி அப்படின்னு சொல்றது. சதபோ தப்யதே சதபஸ்தப்வா. பிரம்மா என்ன பண்ணுது, பார்த்து சுத்தி பார்த்தது, யாருமே இல்ல. அதுக்கப்புறம் தபஸ் பண்ணிட்டு, தப அப்படின்னு ஒரு வார்த்தை வந்துதான், அதனால தபஸ் பண்ணிட்டு பண்ணிட்டு என்ன பண்றது, இதகம் சர்வம் அசுரஜத, இது எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணிது. தப அப்படிங்கிறதுக்கு அங்க என்ன அர்த்தம் எடுக்கணும் அப்படின்னா, அதுவும் தபஸ் பண்ணிச்சு, கண்ணை மூடி உட்கார்ந்து தியானம் பண்ணிச்சு அப்படின்னு அப்படி இல்ல. விசாரம், சிருஷ்டியை நான் இங்கேருந்து எப்படி தொடங்கணும், இதுக்கு முன்னாடியான சிருஷ்டி எப்படி நடந்தது, அது மாதிரி நான் எங்கேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு இந்த பிள்ளையார் சுழி போடுறதுக்கான விசாரத்தை பண்ணித்தது. அதே மாதிரிதான் இங்கேயும் புரிஞ்சுக்கணும், தபசா கல்மஷம் ஹந்தி, இந்த விசாரத்தினால இந்த தபஸ்னால செய்யப்படக்கூடிய மத்த எல்லா வகையான தபஸ் அப்படின்னு சொல்லிட்டு உபலட்சணமா எடுத்துடலாம். யஜ்யம் தானம் இது எல்லாத்தினாலையும் கல்மஷம் ஹந்தி, அவருடைய மனதில் உள்ள அழுக்கை அவர் நீக்கிறார். நித்திய நைமித்திக்க பிராயஷ்சித்த உபாசனானாம் தூ அவாந்தர பலம் பித்ருலோக சத்தியலோக பிராப்தி கர்மணா பித்ருலோக வித்யா தேவலோக இத்தியாதி சுபேகே. அப்படி நித்திய நைமித்திக்க பிராயஷ்சித்த, இதுக்கெல்லாம் பலன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா சொல்றாரு, நித்திய நைமித்திக்க பிராயஷ்சித்த உபாசனானா, உபாசனையும் சேர்த்துட்டாரு ஒரு வகையா தான். இது எல்லாமே உபாசனின்னு சொல்லாம உபாசனையும் தனியா ஒரு வகையா சேர்த்துக்கிறாரு. என்ன சொல்றாரு, நித்திய கர்மங்களும் நைமித்திக் கர்மங்களும் பிராயஷித்த கர்மங்களும் உபாசனை கர்மங்களும் செய்யறதுனால தூ அவாந்தர பலன், நேரடியான பலன் என்ன அப்படின்னு மேல சொல்லியாச்சு. நேரடியானது சித்த சுத்தியானது உண்டாகும், மனசுல பிரம்மத்தை அறிவதற்கான உண்மையை அறிவதற்கான ஆசை உண்டாகும், சாஸ்திரத்தை படிக்கிறதுக்கான ஆசை உண்டாகும். ஏன்னா பாமதிக்காரர் ரொம்ப தெளிவா சொல்றாரு, அசாதோ பிரம்ம ஜிக்யாசா அப்படிங்கறதுல, ஜிக்யாசா அப்படின்னா ஞாத்தும் இச்சா, ஜிக்யாசா அறிவதற்கு ஆசை, அங்க விசாரம் அப்படிங்கிற அர்த்தத்தை தான் எடுக்கிறோம் ஜிக்யாசா அப்படிங்கறத. அந்த ஜிக்யாசாவானது எப்ப உண்டாகும் அப்படின்னு சொல்லி சொன்னா, அசாதோ அப்படிங்கிறார், அத இனி அத அடுத்து பிரம்ம ஜிக்யாசா, பிரம்மத்தை விசாரம் செய்வோம். அத அப்படின்னா அடுத்தது எப்ப, எப்ப எதுக்கு அப்புறம், வேதத்தெல்லாம் படிச்ச அப்புறம் நான் வேதத்தை படிக்கல அப்ப எனக்கு தகுதி இல்லையா, அப்படி இல்ல. இது பூர்வபக்ஷி சொல்லுவான், வேதத்தெல்லாம் படிச்ச அப்புறம் தான்ப்பா நீ படிக்கணும் அப்படின்னு, அப்படி இல்லப்பா, பூர்வபக்ஷினா எதிராளி எதிர்வாதி, அப்படி இல்ல. எவனுக்கு ஒருத்தனுக்கு இந்த சாதன சதுஷ்டயமானது உண்டாயிடுத்தோ அவனுக்கு, வைராகியமானது எவனுக்கு ஒருத்தனுக்கு உண்டாயாச்சோ அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க அர்த்தத்தை எடுக்கும்போது இந்த பிரமாணத்தெல்லாம் கொடுப்பாரு. இந்த தபஸ்னால அவனுக்கு இந்த ஆசையானது உண்டாருது, பிரம்மத்தை உணரணும், என்னை உணரணும், என்னை அறியணும், சாஸ்திரத்தை படிக்கணும் அப்படிங்கிறது. அதனால சாஸ்திர படிக்கிற ஆசையை உண்டு பண்றதுதான் அதனுடைய பலன் அப்படிங்கிறாரு. அதனுடைய முக்கிய பலனானது அதுவா இருந்தாலும் கூட இரண்டாம் பட்ச கிளை பலனா ஒண்ணு இருக்கு, அவாந்தர பலன்னா கிளை பலன், இரண்டாம் பட்சமான பலன். அது என்னது அப்படின்னு கேட்டா, பித்ருலோக சத்தியலோக பிராப்தி, பித்ருலோகத்தை அடையிறது சத்தியலோகத்தை அடையிறது. பித்ருலோகாதின்னு சொல்லல, சத்தியலோகாதின்னு சொல்லல, பித்ருலோக சத்தியலோக பிராப்தி அப்படின்ட்டார். பித்ருலோகத்தை சத்தியலோகத்தை அடைவது எதுனால, எதை அடையிறது, நித்திய நைமித்திய கர்மத்தினால, உபாசனையினால, இதனால, எதனால நான் பித்ருலோகத்தை அடைவேன், இல்லாட்டி எதனால கர்மத்தலோக சொர்க்கலோகத்தை அடைவேன், சத்தியலோகம்ங்கிறது சொர்க்கலோகம், சொர்க்கலோகத்தை அடைவேன் அப்படின்னு கேட்டா அதுக்கு ஸ்ருதி பிரமாணத்தை கொடுக்கிறாரு. கர்மனா பித்ருலோகா வித்யா தேவ லோகா அப்படிங்கிறாரு, கர்மத்தினால் ஒருவன் பித்ருலோகத்தை அடைவான். வித்யை, வித்யா அப்படின்னு சொல்லி சொன்னா இங்க ஞானம் பிரம்ம வித்யா இல்ல, வித்யானா உபாசனை, வித்யானா உபாசனை, உபாசனையினால தேவலோக. அப்போ கர்மனா பித்ருலோக, நித்திய நைமித்திக பிராயஷ்சித்த கர்மத்தினால பித்ருலோகமும், உபாசனையினால தேவலோகமும், சத்தியம் முதலிய லோகங்களை அடையிறது, இதுதான் சாஸ்திரத்தினுடைய நியதி. அது ரெண்டு வழியா, ரெண்டு வகையா போவான். இந்த கர்மத்தை பண்ணி அதனால பித்ருலோகத்துக்கு போறவன் தூம மார்க்கம்னு சொல்லக்கூடிய மார்க்கத்து வழியா, வழி வழியா போவாங்க, இதுதான் தட்சிண மார்க்கம்னு சொல்லப்படுறது. அதே மாதிரி உபாசனையினால தேவலோகத்துக்கு போறவங்க அர்ச்சிர் மார்க்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய மார்க்கம் வழியா போவாங்க, இதுதான் உத்தராயண மார்க்கம்னு சொல்லக்கூடிய வழி. இந்த ரெண்டு வழியாகவும் ஒவ்வொரு யாரு யாரு எந்த எதுல முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்திருக்காங்களோ அவங்களுக்கு அந்த வழியானது சொல்லியிருக்கு. கர்மத்துல ஈடுபட்டு இருந்தவனா இருந்தா அவன் இந்த தூம மார்க்கமான இந்த பித்ருலோகத்துக்கு போவான், உபாசனையில் ஈடுபட்டவனா இருந்தா இந்த அர்ச்சர் மார்க்கம் வழியா அவன் சொர்க்கலோகத்துக்கு போவான், இதுதான் வழி. இத்தியாதி ஸ்ருதேஹ, இந்த மாதிரி ஸ்ருதியும் சொல்றது. சாதனானி, அப்போ அதிகாரி விஷய சம்பந்த பிரயோஜனானி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்குல, சாதன சதுஷ்டயம் அப்படின்னு அங்க முடிச்சாரு. அதிகாரிய பேசும்போது சாதன சதுஷ்டயம் ஒரு பிராக்கெட் ஓபன் பண்ணார், அந்த பிராக்கெட் என்னது அப்படிங்கிறார், சாதன அணி நித்திய அனித்ய வஸ்து வேக இஹ உத்தரார்த்த பலபோக விராக சமாதிஷட்க சம்பத்தி மோக்ஷத்வாணி. சாதன சதுஷ்டயம்னு சொல்லி சொன்னீங்களே, சாதன சதுஷ்டயம் என்ன, இங்க எப்படி விசாரம் பண்றார் அப்படின்னு சொல்லி சொன்னா, ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்ச விசாரம் நமக்கு அனுபந்த சதுஷ்டயம். அனுபந்தத்துல அதிகாரி விஷயம் பிரயோஜனம் தான் சொன்னோம். அதிகாரி ஆரம்பிச்சுட்டு அடுத்தது அங்க கிரமப்பிராப்தியா இருக்கிற விஷயத்துக்கு போகாம அதிகாரியிலேயே ஒரு சாதன சதுஷ்டய சம்பன்ன அப்படின்னு ஒரு பிராக்கெட் ஓபன் பண்ணி வச்சிருந்தாரு. சாதன சதுஷ்டயத்தை அடைந்தவன் அப்படின்ட்டு. அந்த சாதன சதுஷ்டயம் என்னன்னு சொல்லாம இந்த அதிகாரிங்கிற லட்சணமே, அதிகாரியோட விசாரமே பூர்த்தி ஆகாது, முழுமை அடையாது. அதை முழுமை அடைய வைக்கிறதுக்கு அந்த ஓபன் பண்ணின பிராக்கெட்ல ஐட்டத்தை போடுறாரு, விஷயத்தை போடுறாரு. என்னது சாதனானி, சாதனைனா என்ன, சாதன சதுஷ்டயம் சொன்னீங்களே, அந்த சாதன சதுஷ்டயமோட சாதனம் என்னது அப்படின்னு கேட்டா அதுக்கு பதில் சொல்றாரு, நித்திய அனித்திய வஸ்து வேக. நித்தியம் அனித்யம் என்கிற வஸ்து வேக்கம், நித்தியம் அனித்யம் தெளி நிர்ணயம் தெளி விவேகம், நித்தியானித்ய தெளி நிர்ணயம் தெளி விவேகம் அப்படிங்கிறார். நித்தியானித்ய நிர்ணயம் தெளி விவேகம். இஹ அமுத்திர அர்த்த ஃபலபோக விதாக. ரெண்டாவது சமாதி ஷட்க சம்பத்தி. மூணாவது முமுக்ஷுத்வாணி. நாலாவது இதான் சாதன சதுஷ்டயம். இங்க நித்திய அனித்ய வஸ்து விவேகம், இதுதான் விவேகம்னு சொல்லப்படும். அதாவது வேகம், வைராகியம், சமாதி சட்க சம்பத்தி, முமுக்ஷுத்வம் அப்படிங்கிற நாலத்தையும் இங்க பிரிச்சு சொல்லியிருக்காரு, அதோட லட்சணத்தோட சேர்த்து சொல்லிட்டாரு. விவேகம்னா என்ன, நித்திய அனித்ய வஸ்து விவேகம், இது நித்தியம் இது அனித்யம் அப்படிங்கிற விசாரம், பிரிச்சு பார்க்கக்கூடிய தன்மை. பிரம்மம் நித்தியம், மத்த எல்லாம் அனித்யம், இதுதான் விசாரம். இதுல முழுமையான ஞானத்தை பத்தி பேசல, இங்க சாதாரண ஞானத்தை பத்தி பேசிட்டு இருக்காரு. ஒவ்வொருத்தரும் இதை திருப்பி சொல்ல வேண்டியிருக்கும். ஏன்னா நித்தியானித்திய வஸ்து வேகமானது உங்களுக்கு உண்டாயாச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த சாஸ்திரத்துல பிரவருத்தி அவசியமே இல்லை. நித்திய அனித்யம், இது நித்தியம் இது அனித்யம் பிரிச்சு பார்க்கக்கூடிய சக்தி உங்களுக்கு உண்டாயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா, ஏற்கனவே நீங்க தான் பிரம்மத்தை உணர்ந்தவளா இருக்கீங்களே, பிரம்மம் தான் சத்தியம்னு தெரிஞ்சு போச்சு, பிரிச்சு பார்க்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு. அதனால மத்த பிரிச்சு பார்க்க வேண்டிய அவசியமே இல்ல, அந்த விவேகம் ஏற்கனவே வந்தாச்சு, முழுமையா வந்தாச்சு அப்படிங்கறதுனால இங்க ஏற்கனவே சாஸ்திரம் தெரிஞ்சாச்சு, சாஸ்திரத்தினை பலன் தெரிஞ்சாச்சுங்கிறதுனால சாஸ்திரத்துல பிரவருத்தி இருக்க முடியாது. அதனால இங்க என்னது சாமானிய ஜானம் அப்படின்னு எடுத்துக்கணும். நித்தியானித்திய வஸ்து வேகம்னு சொல்லிச்சுன்னா இது பிரம்மன்னு ஒண்ணு இருக்கு, பிரம்மம் என்னன்னு தெரியாது, பிரம்மன்னு ஒண்ணு இருக்கு அதுதான் உண்மை, இந்த பிரம்மத்தை தவிர மத்ததெல்லாம் உண்மை இல்லாதது அப்படின்னு சாமானிய ஜானம். இதுதான் பிரம்மங்கிறது விசேஷ ஜானம், நான் தான் பிரம்மங்கிறது விசேஷ ஜானம். அப்படி பிரம்மன்னு ஒண்ணு இருக்கு அதுதான் உண்மை, மத்ததெல்லாம் பொய், உண்மை அல்லாதது, பொய்ன்னு சொல்லக்கூடாது, உண்மை அல்லாததுன்னு சொல்லிப்போம். அடுத்தது இஹ அமுத்திர அர்த்த ஃபலபோக விராக. இஹா உத்திரார்த்த ஃபலபோக விராக அப்படிங்கிறது, இஹ இங்கு அமுத்திர அப்படின்னு சொல்லி சொன்னா இதுக்கு பின்னால், இதற்கு பின்னால் அப்படின்னா சொர்க்கம் முதலி லோகங்கள், சொர்க்கம் முதலியது அப்படிங்கிற நரகமும் வந்துடும். அதுல நீங்க இங்கிருந்து எங்க போவீங்கன்னு யாரு, என்ன மாதிரி கர்மத்தை செஞ்சோமோ அதுக்கேற்ற மாதிரி தானே லோகம். அப்படி இங்கு இதற்கு பின்னால் பல அர்த்த, அர்த்த அப்படின்னு சொல்லி சொன்னா பொருட்கள், விஷயங்கள், அர்த்தம்னா விஷயம், பலம், அது அர்த்தம் எப்படிப்பட்டது, பலனா அடையப்படுறது, அந்த விஷயமான பலனை போக விராக அனுபவிக்கிறதுக்கு உண்டான ஆசையானது இல்லாதது, அப்படின்னா அனுபவிக்க ஆசையற்ற நிலை, அதுக்குத்தான் வைராகியம்னு பேரு. வைராகியம்னா எதுக்கு சொல்றது, இந்த ஜென்மத்திலேயோ இந்த பிறவியிலேயோ இல்ல வேறு லோகத்திலேயோ, இந்த லோகத்திலேயோ இல்ல வேறு லோகத்திலேயோ உண்டாகக்கூடிய விஷயங்கள்ல பற்றற்ற நிலைக்கு வைராகியம்னு சொல்றது. இந்த சின்ன வயசுலயே உங்களுக்கு என்ன அவ்வளவு வெறுப்பு அப்படின்னு கேட்பான், வெறுப்புனால இங்க வந்திருந்தீங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா பிரம்ம ஞானம் உங்களுக்கு நிச்சயமா உண்டாகாது. ஏன்னா எது மேலேயோ ஒன்னு கோபத்திலேயே இருக்கீங்க, நீங்க கோபத்துல இருக்கும்போது விருத்தி எங்க இருக்கு, கோபத்துல தான் இருக்கே தவிர ஞானத்துல நிலைப்படாது. அதனால வைராக்கியம்ங்கிறது வெறுப்புனால உண்டாகிறது இல்ல, வைராக்கியம்னாது விருப்புனால உண்டாகிறது. எனக்கு உலகத்துக்கு மேல வெறுப்பு இல்ல, பிரம்ம ஜானம் மேல விருப்பு, அதனால இங்க வந்தோமே தவிர வெறுப்புனால வந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா நமக்கு இந்த வாழ்க்கையானது உண்மை இல்லை அப்படின்னு அர்த்தம். உதர நிமித்தம் பகுகிருத்த வேஷம்னு பகவான் பாஷிக்கார சொல்ற மாதிரி வைத்து பாட்டுக்காக அடுத்தடுத்த ஆளு இந்த மாதிரி வேலையை பண்றது, பல வேஷம் போட்டுட்டு இருக்கான், அதுல இது ஒரு வேஷம், அவ்வளவுதான் சந்நியாச வேஷம். அப்படி இது வைராக்கியம். அடுத்தது என்ன சொல்றாரு, சமாதி சட்க சம்பத்தி, சமம் தமம் முதலிய ஆறு வகையான சம்பத்தின அடைவுகள் அப்படின்னு அர்த்தம், சேர்க்கை அடைவு. அடுத்தது மூக்ஷுத்வாணி, மூக்ஷுத்வம், மூக்ஷுத்வம்னா மோக்ஷோமே மோக்ஷோமே பூயாத் இது திருடேச்சா மோக்ஷா அப்படிம்பாங்க, மோட்சமானது எனக்கு உண்டாகட்டுமாக அப்படின்னு திட இச்சா தீர்மானம் அப்படின்னு ரொம்ப திடமான தீர்மானம் அதுதான் மோக்ஷத்துவம். இது ஒன்னொன்னு தனித்தனியா விசாரம் பண்ணுவார் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.